ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமன். திருவைந்தெழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கள் பதமாக உணர்த்தக்கூடிய பொருள்கள், அதற்கு உவமைகள் பார்த்தோம், எல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாய நம என்றால் சி என்பது சிவத்தை குறிக்கும். அப்ப அதுக்கு உவமை சொல்லப்பட்டது சூரியன். வ என்பது சக்தியை குறிக்கும். சக்திக்கு உவமையாக சொல்ல உவமையாக சொல்லப்பட்டது கஜம், சூரியனுடைய கஜம். ய என்பது ஆன்மாவை குறிக்கும். யாவுக்கு உவமையாக சொல்லப்பட்டது கண்ணு. அப்புறம் ந என்பது மாயை, துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அதுக்கு உவமானம் விளக்கு. ம என்பது ஆணவ மலம், அதுக்கு உவமாக சொன்னது இருள். இப்போ இந்த யா என்ற உயிர் இருக்க, அது வந்து தானாக தனித்து நில்லாது. அது சைஸ்தாத்துல முக்கியமான ஒரு கொள்கை. யகரம் தனித்து நில்லாது. ய என்பது ஆ உயிர் ஒன்னா மலத்தை சார்ந்திருக்கும், ஆழமரத்தை சார்ந்திருக்கும், அல்லது மாயாமலத்தை சார்ந்திருக்கும், அல்லது சிவத்தை சார்ந்திருக்கும். தனித்து யகரம் இயங்குவது இல்லை. இப்ப நாம சென்ற வகுப்புல பார்த்த பொழுது கேவல நிலைன்னா என்ன, தனித்து இருப்பது, அது மாவோடு யா சேர்ந்து இருப்பது. அது ரெண்டு நிலையில நான் பார்த்தோம். ஒன்னு வந்து இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் நிற்கின்ற நிலை, இன்னொன்னு வல்வினின் ஈட்டத்தால் மோகமாய் நிற்கின்ற நிலை. இப்ப இந்த நிலைக்கு பேரு அவத்தை என்று சொல்லுவோம். அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை. அவத்தை என்றால் நிலை, உயிர் நிற்கின்ற நிலை. ஆணவ மலத்தோடு நிற்கின்ற நிலைக்கு பேரு கேவலம்னு பேரு. அந்த கேவலம் ரெண்டு கேவலம் உண்டு, ஒன்னு காரண கேவலம், இன்னொன்னு காரிய கேவலம். காரண கேவலம் என்பது ஆணவமல இருளில இருளாகவே கிடக்கின்ற நிலை, அதான் இருளின் அலரொளி போல் ஆணவத்தின் ஏகமாய். கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணுக்கு ஒளி இருப்பது போல உயிருக்கும் அறிவு உண்டு. நிலக்களத்தில் சொல்ற போது உயிர் எத்தன்மைத்து என்றால் உலகத்தன்மைத்து சொல்லுவாங்க. உயிருக்கு அறிவு உண்டு, உயிர் சித்து. இப்ப கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட அமாவாசை இருட்டுல அந்த கண்ணு அந்த ஒளி இருந்தாலும் கூட அது பொருளை அறிவது இல்லை, இருளில இருளாகத்தான் கிடக்கும். அது போல ஆழமல இருளில அந்த அறியாமையிலேயே மூழ்கி முதல் முதல்ல உடல் எடுப்புக்கு முன்னா வரக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு பேரு கேவலம், கேவலாவத்தை. அது வந்து என்ன கேவலம், காரண கேவலம். ஏன் காரண கேவலம் சொன்னதுன்னா, காரணத்திலிருந்துதான் காரியம் வரணும், பின்னால் வரக்கூடிய காரியத்துக்கு முன்னால் இருப்பதனால அதுக்கு பேரு காரண கேவலம். இன்னொரு கேவலம் ஒண்ணு இருக்குது, அது காரிய கேவலம். இந்த உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம், உடம்பு வந்தாவே அது சகலம்னு சொல்லுவோம், கலையுடைய தத்துவங்களோடு கூடிய நிலை, கலாதி தத்துவங்களால் கூடிய நிலைன்னு சொல்லப்படும். அது ச என்றால் உடன் அர்த்தம், கலாதி தத்துவங்களால் தத்துவங்களோடு கூடிய நிலை. அந்த கூடிய நிலையில அங்க வல்வினை ஈட்டத்தால் மோகமாய் நிற்கும், அறியாமையில நிற்கும். வல்வினை ஈட்டத்தால் மோகமாய், அங்க மோகம் என்ற சொல்லுக்கு பொருள் அறியாமை, அறியாமையில நிற்கும். அது அது காரிய கேவலம் என்று சொல்லப்படும். காரண கேவலம், காரிய கேவலம். அது நம்ம பின்னாடி நம்ம அது இன்னும் விளக்கமா பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்குது, உடம்புல நமக்கு நினைவு இருக்குது. அப்புறம் நினைவு இருக்கின்ற போதே அப்பப்ப கொஞ்சம் தூக்கம் வந்துருது இல்லையா, அப்புறம் அப்படியே மாறுதும். கொஞ்சம் யாராவது எழுப்பாது போனா அப்படியே ஒடுங்கிடும். இது நமக்கு கட்டாயம் வேண்டி ஒரு நிலைங்க. ஏன்னா பகல்ல எத்தனையோ வேலை செய்யறோம், வேலை செஞ்சு அந்த துன்பம் வரும்போது அந்த ஓய்வு வேணும் இல்லையா. அந்த ஓய்வு எப்படி என்ன அறிவு தொழில் பண்ணி கொண்டே இருந்தால் ஓய்வு இல்லை. அதனால அந்த கேவலமும் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலைதான். இறைவன் வந்து மாறி மாறி கொடுக்கின்றான். அதாவது சகலத்துல சகலம் கலாதித்துவங்கள் அதான் இப்ப நாம இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில வரக்கூடிய கேவலம் இருக்கு, அதுக்கு பேரு காரிய கேவலம். அப்ப காரண கேவலம் ஒண்ணு, காரிய கேவலம் ஒண்ணு. சரி, இப்போ இப்ப இந்த இருளில போற ஒருவனுக்கு இருட்டில் வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒருத்த விளக்க கொடுப்பது போல ஒரு கருணையுடைய ஒருவர், நீ இருட்டில் போற தடிமாறி விழுந்துருவேன், இந்த விளக்கு வச்சுக்கிட்டு போ. விளக்குன்னு சா சொல்லுவாங்க, கூடனுக்கு கோல் கொடுத்தது போலும் சொல்லுவார்கள். நமக்கு போட்டி பகலடையில கோல் கொடுத்தது போல என்று வரும். இப்ப இங்க நாம படிக்கும்போது கண்ணுக்கு இருளை போக்குவதற்கு அது பாட்டு சொல்றப்போ அந்த சொல்லுவன் நல்லா அர்த்தம் பண்ணிக்கணும். நீடும் இருள் விளக்கில், இருளிலே சென்ற விழிக்கு விளக்கை கொடுத்ததை போல. விளக்கில் என்பது விளக்கினை போல அப்படின்னு விளக்கினை போல, விளக்கினை ஒருத்தர் சேர்த்துதல் போல, விளக்கை கொடுத்ததை போல. இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா மாயையை சேர்த்துகின்றான், நகரத்தை சேர்த்துகின்றான். அப்ப எதுக்கு அப்படின்னா இந்த இருளை நீங்க எப்படி இருள போறவனுக்கு சூரியனை போல வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆனா போற வழியில் இந்த வழி போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக விளக்கொண்ண கொடுக்கிறான். அந்த விளக்கானது ஒளியை கொடுத்தாலும் கூட சூரிய ஒளியை போல இருக்காது, ஆனா விளக்கு கொடுக்கும், விளக்கு வச்சுட்டு போலாம். அந்த மாதிரி நகரத்தை, நகரம் என்பது அதுக்கு நேரான போல் துரோதானம், அந்த துரோதானம் என்ன பண்ணுது, மாயையை கூட்டுகிறது. மாயை என்ற முதற் பொருளால் வருவதுதான் கலாதி தத்துவங்கள். இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கலை முதலான தத்துவங்கள். முதல்ல கலை, இறுதியில பிருதிவி மண்ணு. மண் முதல் கலை ஈராக இருக்கக்கூடிய 24, 7, 31 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்பு கலை பிருத்திவி மண் முதல் கலையீராகிய 21 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. அப்ப முதல்ல கலைக்கு வந்த மாயை என்ற தத்துவத்தை கூட்டாதான் காரண சரீரம் என்று சொல்லப்படும். அது ஏன் காரண சரீரம்னு சொல்லப்படுதுன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த காரண சரீரத்துக்கு 4 சரீரம் வருது. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், புரியட்ட சரீரம், அப்புறம் நமக்கு தூள சரீரம். அதற்கு வேறு பெயர்களும் உண்டு. காரணாவத்தைகள் 3, கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்த அவத்தை. இந்த கேவலாவத்தை 2, காரண கேவலம், காரிய கேவலம். நல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா உயிர் யா எப்பவும் தனிச்சே நிக்காது, ஒன்னா மலத்தோடு சேர்ந்திருக்கும், அல்லது மாயோடு சேர்ந்திருக்கும், அல்லது சிவத்தோடு சேர்ந்திருக்கும். இங்க கேவலாவத்தில் 2 நிலை சொல்றார். மலம் யா, மா யா இருக்கும். இது வந்து காரண கேவலம். அப்புறம் நீடும் இருள் விழிக்கு விளக்கொத்த சேர்த்தது போல துரோகம் வந்து சேருகிறது. அப்ப என்று 3 நமசிவாயர் சொல்றோம், நாமாயா சொல்றோம் இல்லையா. மாயா என்பது மலத்தோடு கூட்டியிருப்பது, நாமா என்பது தோதானோ மலத்தோடும் உயிர் கூடியிருப்பது. இது வந்து காரிய கேவலம் என்று சொல்லப்படும். மாய என்பது காரண கேவலம், ந மாய என்பது காரிய கேவலம். இப்போ இந்த மாயை கூடிய பொழுது வருவது இந்த ரெண்டாவது சொன்னக்கூடிய சகல அவத்தை. அந்த சகல அவத்தில் இருக்கிற போதே வரக்கூடிய கேவலம் தான் காரிய கேவலம். சகலம் என்பது பிருத்திவி முதல் கலை முதலாக ஈராகிய, அல்லது கலை முதல் பிருத்திவி ஈராகிய 24-7 31 தத்துவங்களோடு உயிர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வந்த வழி மருவி மூன்றும், அந்த வந்த வழி எது வந்த வழி, மாயை வந்த வழி, மாயை வந்து கூடிய வழி, நான் வந்து கூடிய வழி மூன்றும், மூன்றுங்கிறது ந ம ய மூன்றும், மூன்றும் இருவினையின் போக விதம் எல்லாம். எப்ப உடம்பு வந்துருச்சோ அப்ப உயிரானது வினையை செய்கிறது. மாயை வந்தா கூட கண்மமோ வந்து சேர்கிறது, அது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் இருவினை. இருவினையினால போக விதம் எல்லாம், போக விதம் போகங்களை எல்லாம் உருவுடன் நின்று உடம்போடு கூடி நின்று, உரு என்பது உடம்பு, உடம்போடு கூடி நின்று. அப்ப அத போகம்னு சொல்லாம போக விதம்னு சொன்னார். அது என்ன போக விதம் அப்படின்னா, அது போக பல, அது வந்து ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் வரக்கூடிய புலன் இன்பம், மன இன்பம், இதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் அதே பல விதம், நான் நினைச்சது நினைச்சபடியே வர்றது இல்ல, சில சமயத்து ரொம்ப ரேரா நினைச்ச நினைச்சபடி வரும், நினைக்காது வந்து சேரும், நினைச்சது கிடைக்காமலும் போகும். இது எல்லாத்திலயும் நமக்கு உயிரானது இன்பமோ துன்பமோ ஆகிய வினையை பட்டு விகாரப்பட்டு வரும். இருவினை போக விதம் எல்லாம் உருவுடன் நின்று, உருங்கிறது உடம்பு, உடம்போடு நின்று ஆறுயிர்கள் தாம் அருந்த, அரிய உயிர்கள் அந்த போகத்தை எல்லாம் அருந்துவதற்கு, அருந்துவதற்கு ஐந்தும், ஐந்துங்கிறது அது ஐந்து உடல்கள். ஆனந்தமய கோஷம் முதல்ல, அதான் நம்முடைய சாஸ்திரத்தை நாம எங்க படிக்கிறது, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம். இதுல காரண சரீரம் அசுத்தமாயில ஒரு பகுதி, அது நல்லா நீங்க இது படிக்கிற போது உண்ண விளக்கம் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, சுத்தமாய் என்பது விருத்தி, அசுத்தமாய் என்பது பரிணாமம். அது ரெண்டு கருத்து உண்டு, மாயை ஒன்றே சுத்தமாய் என்றும் அசுத்தமாய் என்றும் ரெண்டு ரெண்டு பகுதிப்பட்டு செயல்படும் என்பது இப்படி ஒரு கருத்து. சுத்தமாய் வேற அசுத்தமாய் என்பது ஒரு கருத்து. எப்படி இருந்தாலும் சரி, சுத்தமாயை விருத்தி, என்ன விருத்தி என்ன, அது கொடை விரிகிறது போல, உடைய விரிச்சா அது ஒரே சமயத்தில் அப்படியே விரிகிறது. இந்த சாமியான டென்ட் போடுறாங்க இல்லையா, விரிச்சா அப்படியே விரிவது போல சுத்த தத்துவங்கள் விருத்தி விரியடையும். அசுத்தமாயில, அசுத்தமாய் என்பது ஒரு திரண்ட ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதி பரிணாமம் எய்தும். பரிணாமம் என்று சொன்னால் என்ன, ஒன்றிருந்து இன்னொன்று மாறுது, பால் தயிராகவும் தயிர்ந்து வேணும் இப்படி மாறுவது பரிணாமம், ஒரு பகுதி மாறும். அந்த மாதிரி ஒரு கூறு ஆண்டம் கூட்டுறான், அதுக்கு பேரு காரண சரீரம். அது அஸ்தமாயில ஆன்மாவுக்கு அஸ்தமாயே ஒரு பகுதியை கூட்டினான். அந்த அசுத்தமாயை அது அதுலிருந்து வந்த அது பேருதான். அடுத்த அப்படி கஞ்சுக சரீரம், கஞ்சுகளோட சட்டைன்னு அர்த்தம். பழைய இலக்கியங்கள்ல அந்த காலத்துல சோல்ஜர்கள் மேக்காப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் சட்டை போட்டிருப்பாங்களாம், மத்தவங்க யாரும் சட்டை போடல, அவங்களுக்கு கஞ்சுகமாக்கள் பேரு, அது பாடி கார்டு, பாடி கார்டுக்கு அவங்க பாடிக்கு ஒரு கார்டு இருக்கும், அது கஞ்சுகம், அது கஞ்சுகமாக்கள் என்று சொல்லப்படும். அந்த கஞ்சுகம் என்ன, பஞ்ச கஞ்சுகம், காலம் நீதி கலை வித்தை அராகம் பொருளன். பொருளன் வந்து ஆன்மாவோட அது தத்துவத்தை அனுபவிக்க வரும்பொழுது ஆன்மாவும் ஒரு பொருளன் தத்துவமாக கொள்ளப்படும். இதெல்லாம் இதனுடைய விளக்கம் எல்லாம் உண்மை விளக்கத்துல எல்லாம் படிச்சிருப்போம். சரி, இனி இந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து இன்னொன்று பரிணாமம் வருது, என்னன்னா சித்தம். இந்த சித்தம் இருக்குல்ல, இது எப்பா பார் சிந்தித்துக் கொண்டு இருக்கும். மனம் புத்தி ஆங்காரம் வந்து ஒரு நிலையில செயல்படும். இந்த சித்தம் எப்படி இந்த கடல்ல அலை வருது இல்லையா, அலை வருது போல, எதே ஒவ்வொரு சொல்லுவாங்க அலை வருது போல சிந்தனை போயிட்டே இருக்கும், வரும் அழியும். அலை வர்றது போல ஒரு அலை வரும், அது அது போய் இன்னொரு அலை வரும். அது மாதிரி சித்தம் வந்து எப்பா பாரு ஏதாவது ஒண்ணு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அது சிந்தித்தல் எப்படி அப்படின்னு சொன்னா, அதோட நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமையே அது நடக்கும். நம்ம மனசு போது ஒன்ன போய் பற்றோம், நம்முடைய புத்தி இது என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நினைக்கும், இது பார்த்து நினைப்போம், ஆங்காரம் ஏடும். இந்த சித்தம் இருக்குத, இது நம்முடைய கண்ட்ரோல்லயே இல்லாமல் நிகழும். இது நம்ம அனுபவத்துல இப்ப இது தெரிஞ்சிட்டா அனுபவத்துல தெரிஞ்ச அது அறியலாம். நல்ல தூக்கம் சில சமயத்துல என்ன ஆகும்னா, தூக்கமும் இருக்காது, நனவும் இருக்காது, கனவும் இருக்காது, இந்த புத்தி மட்டும் மனசு மட்டும் எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். என்ன நினைச்சா நினைச்ச விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சோன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அது போல உள்ள சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அது சித்தம், அது குணசரீரம் என்று சொல்லப்படும். இந்த மூணு சரீரம் என்று சொல்லுவது உபச்சாரமாக சொல்லப்படுவதுதான். உண்மையில சரீரங்கிறது எதுன்னா சூக்கும சரீரமும் தூர சரீரம். இந்த ரெண்டு தான் வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் துணை செய்வன. இது ரெண்டு தான் கருவி, வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் கருவி. அதனால இந்த தூள சூக்கும சரீரத்தையும் தூள சரீரத்தை உண்மையிலே உடல் என்று, ஆன்மாவுக்கு உடல் என்று சொல்லலாம். அது வந்து சூக்கும சரீரம் மனம் புத்தி ஆங்காரம் அந்த காலம், அந்த காலத்துல மூன்று. அப்புறம் தன்மாத்திரைகள் அஞ்சு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் அஞ்சு. மனம் புத்தி அகங்காரம் மூன்று அந்த காரணங்கள், சித்தம் என்ற காரணம் முன்னாலே வந்துருச்சு. மனம் புத்தி அந்த சாத்திரங்கள்ல சித்தம் மனம் ரெண்டையும் ஒன்னாதான் சொல்லுவது ஒரு வழக்கம். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம், மனம் என்னன்னா ஆசை என்ற வடிவத்தோடையது, சென்று பற்றுவது. நமக்கு மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எங்க போகும்போது கொஞ்சம் போகாத இங்க இரு அப்படின்னு ஆசை தடுப்பது மனத்தெல்லாம். சித்தம் அப்படி இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே அது பாட்டுக்கு நடக்கும், கட்டுவோம். அதனால சித்தத்தை தனியா தனியா பிரிச்சுட்டார். நமக்கு நூல்கள் வந்து சித்தமும் மனமும் ஒன்றாதான், மனத்துல எண்ணுகிறோம் சித்தத்துல செய்யறோம். ஒன்றே ஒரு கருவி, செயல்முறையில ரெண்டு பேர் பெற்றது என்று சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல சித்தம் வேறாகவும் மனம் வேறாகவும் சொல்றார். ஏன்னா இந்த மனம் என்பது அது ஆசை வடிவினது, ஆசையை கட்டுப்படுத்து எல்லாம் பாக்குறோம். சரி, அப்போ சூக்கம சரீரத்துல மனம் புத்தி அகங்காரம் சுவை ஒளி ஓசை நாற்றம் என்ற சூக்கம சரீரம் இருக்கும். தூர சரீரத்துல என்ன, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதங்கள். ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, பஞ்சபூதங்கள் அஞ்சு. இப்படி பார்த்தா மொத்தம் வந்து 37 கருவிகள் சகல நிலையில நமக்கு பயன்படுகின்றன. இது வந்து காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்றும், கஞ்சீவ சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்றும், மனோம குணசரீரத்தை மனோமய கோஷம் என்றும், சூக்கும சரீரத்தை பிராணமய கோஷம் என்றும், தூர சரீரத்தை அன்னமய கோஷம் என்றும், இது காரண சரீரம் சூக்கும சரீரம் கஞ்சி சரீரம் சொல்லியா, இதெல்லாம் ஆகமத்துல சொல்லப்பட்டது. வேதத்துல இந்த ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் என்று சொல்லலாம் வேதத்துல சொல்லப்பட்டது. அது ஏன் வந்து காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் ஏன் சொன்னாங்கன்னா, அத கேவலத்துல அறியாமையாகிய இருளில அழுந்து அந்த அப்படி இருந்த ஒரு அந்த உயிருக்கு இந்த சரீரத்து மாயையினுடைய கூட்டு வந்த உடனே ஒரு ஒரு ஏதோ திடீர்னு அந்த மாதிரி இப்ப இருள இருந்த ஆன்மாவுக்கு மாய சம்பந்த உடனே ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு புதுமை புதிய நிகழ்ச்சி ஒண்ணு ஒரு வெளிச்சம் ஒண்ணு தோன்றும். அது ஒரு புதிய இன்பமாக இருக்கும். ஆனா அதுக்கு ஆனந்தமய கவசம் சொன்னார். இப்ப காலம் நீதி கலை வித்தியாதகம் புருடன் என்ற இதற்க இது வந்து அறிவுக்கு அடிப்படையாக இருக்கு. ஏன்னா கலை என்பது கிரியையை தெளிப்படுத்தும், நீதி காலம் என்பது இன்ன காலத்து காலத்தை வரையறுத்தும், போகத்துக்குரிய காலத்தை வரையறுத்தும், நீதி போகத்தை வரையறுத்தும். அது மாதிரி வித்தை அறிவை வெளிப்படுத்தணும், அராகம் ஆசையை வெளிப்படுத்தும், ஒரு பழமையான ஆசையை வெளிப்படுத்தும். அது மாதிரி இது வந்து அறிவுக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள், ஆன்மாவுக்கு அறிவு அனுபவத்துக்கு துணை செய்கின்றன. ஆனால் அதுக்கு விஞ்ஞானமய கோசம், ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம்னா மேலான அறிவுதான். அப்புறம் குணசரீரம் நான் சொல்றோம். இப்போ பிராணமய கோசம், மனோமய கோசம், அங்க மனம் வந்துருச்சு, மனம் செயல்படுகிறது. அப்ப மனம் எப்ப வரும்? மனோமய கோசம் அது குணசரீரம் என்றது, அது அதான் சித்தம் செயல்படும். அதுக்கு அப்புறம் வருவதுதான் பிராணமய கோசம் அல்லது சூக்ம சரீரம் என்பது. அப்ப சூக்ம சரீரம் இது மனம் புத்தி அகங்காரம் தன்மாத்திரைகள் அஞ்சு கூடி எட்டு, இதுக்கு புரியட்டக சரீரம் என்றும் சொல்லப்படும். எட்டு தத்துவம் கூடிய சரீரம் இது வந்து நமக்கு முத்தி அடைய வரைக்கும் புல்லாக பிறந்தாலும் சரி, புழுவாக பிறந்தாலும் சரி, கொசுவாக பிறந்தாலும் சரி, ஆணையாக பிறந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, முத்தி அடைகிற வரைக்கும் இந்த சூக்கும சரீரம் மாறுவதே இல்லை, கடைசி வரைக்கும் வரும், முத்தி வரைக்கும் வரும். அன்னமய கோஷங்கிறது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரம். இந்த 31 தத்துவங்களும் இந்த சகல நிலை என்பது, 31 தத்துவங்களும் சகல நிலை இருக்கக்கூடியது. சரி, இனி இப்ப இந்த சகல நிலையில வரும்போதுதான் ஆன்மாவுக்கு அறிவும் செயலும் ஓரளவு நிகழ்கின்றன. உடம்பு இல்லாத போனா ஆன்மாவுக்கு அறிவும் இல்லை செயலும் இல்லை. இந்த சகலாவத்தில் வருகின்ற பொழுதுதான் ஆன்மாவுக்கு செயலும் அறிவும் நிகழ்கின்றது. சரி, இப்போ ஆறுகள் தாமர்ந்த ஐந்தும், ஐந்துங்கிறது இந்த ஐந்து உடல்களும் உருவுடன் நின்று முதல் இரு இடையாய், முதல்ங்கிறது முதல் முதல்ல கிடைச்ச உடல், இறைவன் வந்து முதல் முதல்ல காரணத்தை மாயி பொறுத்தினா இல்லையா, அதுல இருந்து முத்தி பெற வரைக்கும் முதலியருக்கு இந்த இதுக்கு நடுவுல நடுவுல சேரும் வகை பலவாய் சேர்ந்தவள். அப்ப வர்றபோது 84,000 யோனி பேதங்களாக உயிர்கள் பிறக்கின, செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பிறப்புகளை எழுதுகின்றன. இது வந்து இதுதான் சகல நிலை. இந்த இவைகள் தான் பெத்தம், இவைகள்னு பண்மையில சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் நீ கேவலில் இருந்தாலும் பெத்தம், சகலத்தில் இருந்தாலும் பெத்தம். ஏன் அப்படின்னா இங்க மலம் இருக்குது. எப்படி கேவலத்துல மலம் இருக்குதோ அதே போல சகலத்திலையும் மலம் இருக்குது. அதனால இந்த ரெண்டுமே கட்டுண்ட நிலை. நமக்கு உடம்பு வந்தோம்னா நமக்கு அறிவு வந்துருச்சு, நம்மளால செயல்பட முடியுது. கேவலத்தில் இல்லாத அறிவும் கேவலத்தில் இல்லாத செயலும் நமக்கு வந்துருச்சு, நாம சுதந்திர புருஷர்கள் நினைச்சுக்கல கூடாது. இந்த ரெண்டுமே பெத்தம். இப்போ இந்த பந்தம் அகலுமுறை தேராய், இந்த நமக்கு ஏன் ஆண்டவன் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்குதான் இந்த உடம்ப கொடுத்துருக்கான். அது விளக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த வெளிச்சத்திலிருந்து இதுல இருந்து செய்ய வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா தேவையில்லை. இப்ப பெந்த முறை அகலம் முறை தேராய், அந்த தேராய்னு சொல்றது இல்லைங்களா, நமக்கு தமிழ்ல சில சொற்கள் வந்து உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும். எப்படின்னா இந்த தேராய் இருக்குல்லையா, அது தேர்வாய் தெளிவாய் என்ற பொருளையும் தரும், தேராய் தேரமாட்டாய் என்ற பொருளையும் தரும். அந்த இலக்கணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தேராய்னா அது தேர்வாய் தேர்வாயாக விளங்குவாய் விழமிட்டு சொல்லும்போது தேரு கூட்டல் ஆயின் பெருமா, தேரு பகுதி ஆய் என்பது முன்னிலை விகுதி சொல்லுவது. இப்ப எதிர்மறை சொல்ற போது தமிழ் இலக்கணத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆய், அந்த நடுவில் இருக்கிற ஆ இருக்கு இல்லைங்களா, அது எதிர்மறை குறிக்கும், அது புணர்ந்து கெட்டது. ஏன்னா அது இலக்கண ஆசிரியர்னா ரெண்டு ஒரே வடிவம் இருந்ததுன்னா இப்படி ஒரே எழுத்து வடிவம் ரெண்டு பொருள் தரும் காண சொல்லணும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேரு கூட்டல் ஆயினா தேராய் தேர்வாயாக வியங்கள் வினைமுற்று, தேரா என்பது தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆ, இடையில வந்த ஆ இருக்குத அது எதிர்மறை குறிக்கக்கூடிய இடைநிலை, தேரா என்பது எதிர்மறையை குறிக்கக்கூடிய அது புணர்ந்து கெட்டது என்று சொல்லுவது. இப்ப ரெண்டு நீ வந்து தேர்வாயாக, நீ இது வரைக்கும் தேராதனா இருக்கிற இப்ப தேர்வாயாக என்று பொருள்.